الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون وقال أيضا يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أيها الناس إن الله طيب لا يقبل إلا طيبا وإن الله أمر المؤمنين بما أمر به المرسلين فقال يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم صدق رسول الله صلى الله عليه وسلم அகிலங்களையும் அண்டங்களையும் கண்டங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்லநாயன் அல்லாஹுக்கே சர்வ புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை நேரான சீரான பாதையை வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகள் எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதா. அல்லாஹுடைய மஸ்ஜிதில் இஃத்திகாமுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் ஏவப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்தும் அவனால் தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையில் முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதற்கண் குறைகள் நிறைந்திருக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய மரணத்தை எவ்வாறு முடிவு செய்திருக்கிறானோ அவ்வாறே அல்லாஹ் எங்களுடைய இரணத்தை முடிவு செய்து விட்டான். எங்களுடைய மரணம் நிச்சயமாக நடந்தே தீரும். உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் மரணித்தே தீர்வார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பிடங்கள் மக்ளூக்குகள் அனைத்தும் நிச்சயமாக ஒரு நாள் மரணத்தை அடைந்தே தீர்வார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களில் மலக்குமார்களை தவிர மற்ற எல்லா படைப்பிடங்களுடைய எமது கண்ணுக்கு தெரியக்கூடிய தெரியாத சின்ன பெரிய எல்லா படைப்பிடங்களுடைய இரணத்தை ரிஸ்கை அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். அமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா அல்லாஹ் சொல்றான். பூமியிலே ஊன்று செல்லக்கூடிய எல்லா படைப்பிடங்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை முடிவு செய்திருக்கிறான். அவன் ரிஸ்க் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். பறந்து செல்கின்றவைகளுக்கும் ரிஸ்க் கொடுக்கிறான், ஊர்ந்து செல்லக்கூடியவைகளுக்கும் ரிஸ்க் கொடுக்கிறான், தரைக்கு கீழால் உள்ளவைகளுக்கும் ரிஸ்க் கொடுக்கிறான், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடியவைகளுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து கொண்டே இருக்கிறான்.
ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்கள் மனைவி அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய வகையுடைய ஆரம்பம், ஆரம்ப கட்டம், அந்த மலை அடிவாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், நீங்கள் ஃபிரஅவுனிடத்தில் போய் தஅவா செய்யுங்கள், இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறிவிட்டான், அவன் அவனே அல்லாஹ்னு சொல்கிறான், நீங்கள் போய் அவனிடத்தில் என்னை பற்றி சொல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டு விட்டது. அவர்களுடைய மனைவி கர்ப்பமடைந்திருந்தார். அவளை வைத்துவிட்டு எப்படி போவது? அந்த பெண்மணிக்கு உணவு யார் கொடுப்பது என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிற, உங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த கல்லுக்கு உங்களுடைய அசாவினால் அடியுங்கள். அடித்தார்கள், கல் பிளந்து விட்டது. திரும்பவும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த கல்லுக்குள் இருக்கிற அந்த இன்னொரு கல் அதற்கும் அடியுங்கள். அதற்கும் அடித்தார்கள், அந்த கல்லுக்குள் இன்னொரு கல் இருக்கிறது, திரும்ப அல்லாஹ் சொல்கிறான் அடியுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தார்கள், அந்த மூன்றாவது கல்லுக்குள் ஒரு கருப்பு நிற இரும்பு, ஒரு பச்சை நிற இலை துண்டை ஒன்று வாயில் வைத்திருக்கிறது. என்ன ஆச்சரியம்! அல்லாஹ் எவ்வளவு சக்தியுள்ளவன், அல்லாஹ் எவ்வளவு வல்லமையுள்ளவன். அல்லாஹ் சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நீங்களே அந்த எறும்பு சொல்வதை கேளுங்கள், நீங்களே அந்த எறும்பு சொல்வதை கேளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எறும்பு பேசுகின்ற அந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியமடைந்தார்கள். அந்த எறும்பு பேசுகிறது, சுப்ஹானக மையஸ்மஉ கலாமி, என்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான். மூன்று கல்லுக்குள் இருக்கிற எறும்புடைய சத்தத்தையும் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானக மையரானி, என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான். சுப்ஹானக மையர்சுகுனி, இந்த மூன்று கல்லுக்குள் இருக்கின்ற எனக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறானே. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருந்தார்கள், அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தான். அந்த எறும்பு சொல்கிறது, இந்த கல்லுக்குள் இருக்கிற எனக்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறானே, எனக்கு உணவளிக்கிறானே, அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்பிக்கை வந்தது, இந்த கல்லுக்குள் இருக்கிற எறும்புக்கே அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான் என்றால், தனிமையில் இருக்கிற என்னுடைய மனைவிக்கும், தனிமையில் இருக்கிற என்னுடைய மனைவியுடைய குழந்தைக்கும் அல்லாஹ் ரிஸ்க் இல்லாமல் மௌத்தாக்க மாட்டான் நம்பிக்கை வந்தது. உடனே அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களுக்கும் ரிஸ்கை வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றவர்கள், அல்லாஹ் ஒன்றின் அல்லாஹ் ஒருவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை முடிவு செய்துதான் இருக்கிறான். ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் உணவு தேடுகிற விஷயத்தில் அல்லாஹ் ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறான், ஒரு வரையறையை வைத்திருக்கிறான். ஏனைய படைப்பினங்களுக்கு எந்த வரையறையும் கிடையாது, அது நினைத்ததை சாப்பிடலாம், எந்த இடத்திலும் போய் சாப்பிடலாம், எதையும் அதை உட்கொள்ளலாம். அல்லாஹ் அதற்குண்டான ஏற்பாடை வைத்திருக்கிறான். அதற்கு ஹராம் ஹலால் என்று ஒன்று இல்லை. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மனிதனை தவிர ஏனைய எந்த படைப்பினங்களுக்கும் ஹராம் ஹலால் என்று ஒன்று இல்லை. நான் ஆடு வளர்க்கிறேன், என்னுடைய ஆட்டுக்கு இலை குலைகளை சாப்பாடுகளை நான் இன்னொருவருடைய காலியில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அதை பறித்துக் கொண்டு வந்து என்னுடைய ஆடுகளுக்கு கொடுக்கிறேன், அது ஆட்டுக்கு ஹலால் எனக்கு ஹராம். மிருகங்களுக்கு பறவைகளுக்கு அல்லாஹ் ஹராம் ஹலாலை வைத்ததில்லை, ஆனால் மனிதனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் உணவு விடயத்தில் ஹராத்தையும் ஹலாலையும் வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கு சொல்கிறான், உயர்ந்த நபிமார்களுக்கு சொல்கிறான், யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா. நபிமார்களே, ரசூல்மார்களே, குலு மின் தய்யிபாத், நீங்கள் மனமானவைகளை சாப்பிடுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்த விடயங்களை உணவுகளை மாத்திரம் நீங்கள் சாப்பிடுங்கள். வஅமலு ஸாலிஹா, சாலிஹான நற்கருமங்கள் செய்யுங்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், யார் ஹலாலான உணவை சாப்பிடுவார்களோ அவர்கள் நல்ல அமல்கள் செய்வார்கள். அல்லாஹ் நபிமார்களுக்கு ஹராத்தை புகட்டுவது அவர்களை பாதுகாத்தான். அல்லாஹ் நபிமார்களுக்கு உணவு கொடுக்கின்ற விடயத்தில் ஹராமான உணவுகள் அவர்களுடைய வயிறிலே சென்றடைவதை அல்லாஹ் தடுத்து விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரஅவுனுடைய மாளிகையில் வளர்கிறார்கள், பால் கொடுக்க வேண்டும். ஃபிரஅவுன் எத்தனையோ தாய்மார்களுக்கு ஏவி விட்டான், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து பால் கொடுங்கள் என்று எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய நெஞ்சில் அந்த குழந்தையை வைத்தார்கள், ஆனால் பால் குடிக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பால் குடியை தடுத்தோம், ஹராமாக்கினோம். ஏன்? அல்லாஹ் எந்த தாயுடைய வயிற்றில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியாக்கினாரோ அதே தாயை அந்த ராஜாவுடைய, அந்த ஜமானுடைய, அந்த ஃபிரௌனுடைய மாளிகைக்குள் பால் ஊட்டுவதற்கு அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டான், முடிவு செய்து விட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு தந்தவைகள் இருந்து ஆகுமான விடயங்களை, ஆகுமான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள். வஸ்குரு லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், எந்த மனிதர் ஹலாலான உணவை சாப்பிடுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். ஹலாலான உணவு சாப்பிடக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். ஹராமான உடம்பு, ஹராமான உணவுகள் எவருடைய உடம்பில் கலப்படமாகிவிடுமோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக மாறுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஃமீன்களுக்கு ஏறி விட்டான், முஃமீன்களுக்கு கடமையாக்கி விட்டான், பிமா அமர பிஹில் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு எது கொண்டு ஏவினானோ அந்த விடயத்தை கொண்டு அல்லாஹ் முஃமீன்களுக்கும் ஏவி விட்டான் என்று சொல்லிவிட்டு மேலே ஓதிய குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள், யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முழு மனித சமூகத்தை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, நீங்கள் பூமியில் இருக்கின்றவைகளில் மனமானதை சாப்பிடுங்கள். வலா தத்தபிஉ குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சூடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். உபசீரன்கள் சொல்கிறார்கள், எவர்கள் ஹராமான உணவை சாப்பிடுவார்களோ அவர்கள் ஷைத்தானுக்கு அடிமையாகிடுவார்கள், ஷைத்தானுடைய வலையிலே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஏன் நாங்கள் ஹலாலான உணவு உண்ண வேண்டும்? ஏன் நாங்கள் ஹலாலான உணவு உண்ண வேண்டும்? எவர் ஹலாலான உணவை உண்ணுவார்களோ, எவர்கள் ஹலாலான உணவை உண்ணுவார்களோ அவர்களுடைய அமல்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அவர்களுடைய துஆக்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவர்கள் ஹலாலான உணவை உண்ண வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி ஹலாலான உணவை நாங்கள் உண்ணுவது? நாங்கள் பெரும்பாலும் ஹலாலான உணவு என்றால் என்ன, எங்களுடைய விளப்பம் எப்படி இருக்குது? ஒரு முஸ்லிம் ஒரு மாட்டை அறுக்கிறார், ஒரு கோழியை அறுக்கிறார், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கிப்லாவை முன்னோக்கி அறுக்கிறார். நாங்கள் நினைக்கிறோம் இது ஹலால், இது அங்கீகரிக்கப்பட்டாச்சு. ஒரு காஃபிர், ஒரு இறை மறுப்பாளர், ஒரு இணை வைக்கக்கூடியவர் ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ அல்லது ஒரு கோழியை அறுக்கிறார், நாங்கள் சொல்வோம் இது ஹராம், இது ஹராம், இது ஹராம். இன்னும் ஒரு விளக்கம் விளங்கியிருக்கிறோம், எங்களுடைய மார்க்கத்தில் உணவு என்றால் அது இஸ்லாம் தடை செய்திருக்கிற பன்றியை நாயை தவிர மற்றவைகள் ஹலால், இதுதான் எங்களுடைய விளக்கம். சிலர்கள் சொல்வார்கள் மஸ்ஜித் அதை பேசுவான நாலு கால் என்று சொல்லுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எது ஹலால் எது ஹராம், எது ஹலால் எது ஹராம், அல்லாஹ் எங்கள் அனைவரையும் புரிந்து கொள்வானா? ஹலாலான உணவை உண்ணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், لا يدخل الجنه جسد غذي بالحرام, ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பு அது சொர்க்கம் நுழைய மாட்டாது. சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கிறான் ஹராமான உணவை உண்ணக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹராமான உணவு உண்ணாமல் இருப்பதற்கு, ஹலாலான உணவை உண்ணுவதற்கு முதலாவது எங்களுடைய சம்பாத்தியம், நாங்கள் செய்யக்கூடிய தொழில் ஹலாலாக இருக்க வேண்டும். ஒரு முஃமின் சாப்பிடும் பொழுது அந்த உணவுல இது ஹராமா இது ஹலாலா என்று விளங்கிக் கொள்வார். ஒரு முஃமின் சாப்பிடும் பொழுது அவர் சாப்பிடுகின்ற நேரத்திலே இது ஹராமான உணவு இது ஹலாலான உணவு என்பதை உணர்ந்து கொள்வார். அவர் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்களுடைய அடிமை அழைக்கிறாங்க, சொல்றாங்க ஒட்டகத்துல பால் எடுத்துக்கொண்டு வாங்க. அந்த அடிமை போறார், ஒட்டகத்துல பால் கறந்து ஹதரத் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அருந்துகிற நேரத்தில் அப்படியே வைத்து விட்டு அருந்திய பாலை கொப்பளித்து கேட்டார்கள், இது எந்த ஒட்டகத்தில் இருந்து நீங்கள் கறந்தீர்கள்? அந்த அடிமையை சொன்னார், நான் இந்த பகுதியில் இருக்கிற இந்த ஒட்டகத்தில் இருந்து கறந்தேன். சொன்னார்கள், அது ஜகாத்துடைய ஒட்டகம், அது ஜகாத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒட்டகம், அதிலிருந்து நான் அருந்துவது எனக்கு ஹராம். மறுத்தார்கள். ஒரு முஸ்லிம் சாப்பிடும் பொழுது அவருடைய உள்ளம் சொல்லும், நீ சாப்பிடக்கூடியது ஹலால், நீ சாப்பிடக்கூடியது ஹராம், உள்ளம் பேசும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சாப்பாடு ஹலாலாக வேண்டும் என்றால் உழைப்பு ஹலாலாக வேண்டும், சாப்பாடு ஹலாலாக வேண்டும் என்றால் உழைப்பு ஹலாலாக வேண்டும், அமலில் ஆர்வம் வர வேண்டும் என்றால் சம்பாத்தியம் ஹலாலாக வேண்டும், அமல்களில் ஆசை வர வேண்டும் என்றால் சம்பாத்தியம் ஹலாலாக வேண்டும், பிள்ளைகள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்றால் அவர்களுக்கு கொடுக்கிற உணவு ஹலாலாக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கும் மிகவும் ஜவாப் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னிப்பானாக, எங்கள் அனைவரையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்த நாங்கள் உணவு கொடுக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கின்றோம், அந்த கொடுக்கிற உணவு ஹராமா ஹலாலா என்பதை கட்டாயம் சிந்திக்கணும். சில நேரம் ஹலாலான தொழில் கூட சில நேரம் ஹராமாகும், நல்லா விளங்கி போகும். சில நேரம் ஹலாலான சம்பாத்தியம் தான் இவர் வியர்வை சிந்துகிறார், இவருடைய பணத்திலிருந்தான் இவர் தொழில் செய்கிறார், அந்த பணம் கூட அந்த வருமானம் கூட சில நேரம் ஹராமாகும். இந்த ஜும்மாவுடைய கடைசி நேரத்தில் இதனுடைய விளக்கம் உங்களுக்கு நல்லா சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். எப்படியான நேரத்தில் ஒரு தொழில் ஹலாலாகும், எப்ப ஹராமாகும்? சன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தலப துன்யா ஹலாலன், ஒருவர் ஒரு தொழில் செய்கிறார் ஹலாலாக, துன்யாவை தேடுகிறார் ஹலாலாக, வட்டி கெடுக்கவில்லை, மோசடி செய்யவில்லை, ஏமாற்றவில்லை, பொய் சொல்லவில்லை, ஹலாலாக நேர்மையாக தேடுகிறார். எதற்காக? இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, யாருக்கிட்டே நான் கையேந்த கூடாது. இந்த ஹதீஸ நல்லா கவனிங்க, அல்லாஹ் விளக்கத்தை நசீபாக்குவானா? எவர் ஒருவர் உலக தேடுகிறாரோ, பொருளை தேடுகிறாரோ, செல்வத்தை தேடுகிறாரோ, எதற்காக? இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, நான் யாருக்கிட்டே கையேந்த கூடாது. தொழில் செய்வோம், சோம்பரிகளாக நாங்கள் இருக்கக்கூடாது, சோம்பரிகளாக வாழக்கூடாது. உடலில் தெம்பு ஆரோக்கியம் இருக்கும் வரைக்கும் ஹலாலாக சம்பாதிப்போம். சிலர்கள் இருக்கிறார்கள் மாஷா அல்லாஹ், 70 வயசு 75 வயசு, மகனும் வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறார், பிள்ளைகளும் வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறார், ஆனால் அவர் மூட்டை தூக்கிறார், அவர் விவசாயம் செய்கிறார், சொல்லுகிறார் என்னுடைய உடம்பில் தெம்பு இருக்கும் வரைக்கும் நான் தொழில் செய்வேன். மாஷா அல்லாஹ், இஸ்லாம் இதை ஆர்வமூட்டுகிறது. ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தையே ஆண்ட ஒரு அரசர். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக சிறந்த உழைப்பு, ஆக சிறந்த உழைப்பு எவருடைய கையினால் தொழில் செய்து சாப்பிடுகிறாரோ அதுதான் ஆக சிறந்த உழைப்பு. ஏனென்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய கரத்தினாலே உழைத்து சாப்பிட்டார்கள். மகன் ராஜா, மகன் எஜமான், மகன் முழு உலகத்தை மகிழ்ச்சி செய்கிறார், ஆனா வாப்பா ஒரு தொழிலாளி. இன்னைக்கு நாங்க எல்லாம் எல்லாத்தையும் அவசரம், நாங்க யோசிக்கிறது அவசரமா பொஸ் ஆகணும், அவசரமா செல்வி சேர்க்கணும், அவசரமாக நாங்கள் பெரியாராகி பணக்காரர்கள் ஆகணும். யாருக்கும் தொழில் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வு நல்லடியார்களே, இன்னும் ஒருவர் தொழில் செய்கிறார், சம்பாதிக்கிறார், எதற்காக? தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பதற்கு. குடும்பத்தை யாரிடத்திலும் கையெழுந்து வைக்க கூடாது, குடும்பத்துக்கு உதவி செய்யணும், குடும்பத்தை பராமரிக்கணும் என்பதற்காக ஒருவர் செலவழிக்கிறார், ஒருவர் சம்பாதிக்கிறார். மூன்றாவதாக, அவருடைய பக்கத்து விட்டு அடுத்து அவர் இரக்கம் காட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அவர்களையும் கவனிக்க வேண்டும். என்னுடைய வீட்டில் எதையும் சமைக்கிறார்களோ அதில் ஒரு பங்கு என்னுடைய பக்கத்து விட்டார்களுக்கும் கொடுக்க வேண்டும். நான் பசியோடு இருக்கிறேன், உணவு தின்னுகிறேன், ஆனால் பக்கத்து விட்டார் பசியோடு இருக்கிறதாக இருந்தால் அது உண்மையில் அல்ல, அவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, இந்த மூன்று காரணத்தோடு யாரு சம்பாதிக்கிறார்களோ அசம்பாவியோமல் கயாமத்தி ஜுகூக்கல் கமர் கமர் இளையத்தல் பதிரி. சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மூன்று காரணங்களுக்காக யாரு சம்பாதிக்கிறார்களோ அவர்களை கியாமத்தினாலே அல்லாஹ் எடுப்புவான். அவர்களுடைய முகம் லைலத்துல் பத்ர், அதாவது 15வது இரவுல எப்படி சந்திரன் பூரணமாக பிரகாசமா இருக்குமோ அதே போன்று கியாமத்துடைய நாளில் அவருடைய முகம் பிரகாசமா இருக்கும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்வானா, எங்கள் அனைவரையும் ஹலாலான உணவு ஹலாலான சம்பாத்தியம் செய்யக்கூடியவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிரல்வானாக. இரண்டாவது கட்டமாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தலப துன்யா ஹலாலன், எவர் ஒருவர் துன்யாவை ஹலாலாக தேடுகிறாரோ, ஒருவர் சம்பாதிக்கிறார் ஹலாலாக, சம்பாதிக்கிறார் ஹலாலாக, ஹராம் கலப்படவில்லை, வங்கியில் லோன் எடுக்கவில்லை, வங்கியில் வட்டிக்கு பணம் எடுக்கவில்லை, மோசடி செய்யவில்லை, பொய் சொல்லவில்லை, ஹலாலாகத்தான் சம்பாதிக்கிறார். ஆனால் முகாசிரன், எதற்கு? பணத்தை பெருக்கணும். பணம் இல்லாட்டி யாரும் மதிக்க மாட்டாங்க. யாரு சொன்னது? சஹாபாக்கள் பெரும்பாலும் ஏழைகள். எங்களுடைய மார்க்கத்தில் பணத்தை வைத்து, ஏழ்மையை வைத்து, நிறத்தை வைத்து முடிவு செய்வது கிடையாது. அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். ஒருவர் பணத்தை தேடுகிறார், முகாபிரன், அதிகமாக இருக்கணும், பணம் அதிகமாக இருக்கணும். இரண்டாவது காரணம் முஃபாஹிரன், பெருமைக்காக தேடுகிறார். பெருமை, இப்படி சம்பாதிச்சா என்னை கொஞ்சம் பேர் மதிப்பாங்க, என்னை கௌரவப்படுத்துவாங்க. மூன்றாவது சொன்னாங்க முராஹியன், ஒருவர் துன்யாவை தேடுகிறார் ஹலாலாகத்தான், துன்யாவை தேடுகிறார் ஹலாலாகத்தான், ஆனால் முகஸ்துதிக்காக தேடுகிறார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லக்கியல்லாஹு யௌமல் கியாமத்தி வஹுவ அலைஹி கப்பான், அல்லாஹ் அவரை கியாமத்து நாளிலே சந்திப்பான், அல்லாஹ் கோபமான நிலைமையில் அல்லாஹ் சந்திப்பான். இப்படியாப்பட்டவர் தொழில் செய்கிறார், ஹலாலாக செய்கிறார், ஆனால் நியத்து வேற, நோக்கம் வேற, இதற்காக வேண்டி அல்லாஹ் அவரை கியாமத்தினால் எப்படி சந்திப்பான், அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நாடியார்களே, ஹலால் ஹராமில் பேணுதல் வேண்டும். நாங்கள் பசியோடு இருப்போம், நாங்கள் பட்டினியோடு இருப்போம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களை பசியோடு போட்டாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அவர்களுக்கு ஹராத்தை கொடுக்க மாட்டோம். பசியோடு இருக்கட்டும், பசியோடு இருக்கட்டும் அவர்கள், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அவர்களுக்கு ஹராமான உணவுகளை கொடுக்க மாட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு பொருளை வாங்குகிற நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அந்த பொருள் ஹலாலானதா ஹராமானதா, இன்னும் விளங்குறதாக இருந்தால் அது ஹலாலுடைய சின்னம் பொதிக்கப்பட்டு இருக்கிறதா, அல்லது அதிலே பொதிக்கப்படாமல் இருக்கிறதா, ஹலாலுடைய சின்னம் பொதிக்கப்பட்டு இருந்தால் நாங்கள் முடிவு செய்து விட்டோம் இது ஹலால், ஹலாலுடைய சின்னம் பொதிக்கப்படாமல் இருந்தால் நாங்கள் முடிவு செய்து கொள்வோம் இதுல சந்தேகம் இருக்குது, இதை சாப்பிடக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது என்று முடிவு செய்து விடுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எடுக்கிற பொருள் ஹலாலானது என்றாலும் நாங்கள் கொடுக்கிற பணம் இது எங்கிருந்து வந்தது, இந்த பணத்துடைய சின்னம் யாருக்கு தெரியும், இந்த பணத்தை நான் எப்படி சம்பாதித்தேன் இது யாருக்கு தெரியும், இந்த பணம் ஹலாலாக இருந்தால்தான் ஹலாலான பொருளை வாங்கலாம், அதுவும் ஹலாலாகும். இந்த பணம் ஹராமாக இருந்தால் ஹலாலான பொருளை வாங்கினாலும் அது ஹராமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார்கள். கடுமையான வெயில் நேரம், அவர்களுடைய ஒரு அடிமை மஸ்ஜிதுக்கு வருகிறார். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களை கண்டவுடன் அவர்கள் கொண்டு வந்த உணவை அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஏன்? அவர்கள் பசியோடு இருந்தார்கள் மூன்று நாட்களாக. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் பசியோடு இருந்தார்கள் மூன்று நாட்களாக. அடிமை கொண்டு வந்த உணவை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால் இந்த அடிமை கேட்கிறார் தன்னுடைய ஜமானிடத்தில், நீங்கள் எப்பொழுதாவது சாப்பிட்டால் நான் கொண்டு வந்து தந்தால் அந்த உணவை பற்றி விசாரிப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு எதுவுமே விசாரிக்கல நீங்க. சொன்னார்கள், ஆம், நான் பசியுடைய அகோரத்தின் காரணமாக, பசியுடைய கடினத்தின் காரணமாக நான் அதை சாப்பிட்டு விட்டேன். கேட்டார்கள், நீ எப்படி சம்பாதித்தாய், இந்த பொருளை எங்கிருந்து கொண்டு வந்தாய்? அந்த அடிமை சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் சாஸ்திரம் பார்க்கக்கூடியவனாக இருந்தேன், நான் குறி பார்க்கக்கூடியவனாக இருந்தேன். நான் இன்று அந்த சாஸ்திரம் பார்த்த ஒரு கூட்டத்தை தாண்டி போகும் பொழுது என்னை அழைத்து சொன்னார்கள், நீ ஒரு காலத்தில் எங்களுக்கு குறி பார்த்தாய், சாஸ்திரம் பார்த்தாய், அதனுடைய பணம், அதனுடைய கூலி நாங்கள் தரவில்லை, இப்பொழுது தருகிறோம் என்று தந்தார்கள். அந்த பணத்துடைய, அந்த லாபத்துடைய உணவுதான் இது என்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கவலை வந்துச்சு, அடே ஹராமான உணவையா நான் சாப்பிட்டேன், குறிப்பார்த்த ஒரு பணத்துடைய பொருளையா நான் சாப்பிட்டேன். என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய விரலை வாய்க்குள் போட்டு சாப்பிட்டதை எல்லாத்தையும் கக்கினார்கள். யோசிச்சு பாருங்க, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், எங்கட கடையில ஹராமான பொருள் இருந்தா அதை விற்று நாங்க சல்லிய தேடி அதுல பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறது, அதனுடைய ஹுக்கும் என்ன? உதாரணமாக இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா கடைகளிலும் சிகரெட் விற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் தடை செய்த அந்த சிகரெட்டை, அந்த பீடியை விற்கக்கூடியவர்கள் எம் சமூகத்தில் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஏன் அந்த கடைகளில் மதுபானம் விற்கவில்லை? ஏன் அந்த கடைகளில் மதுபானம் விற்க முடியாது? மதுபானம் என்றால் நாங்கள் பார்க்கிறோம் அது பெரும்பாவம், அது ஹராம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனுடைய சட்டம் தான், மதுபானத்துக்கு என்ன சட்டம் இருக்குதோ, என்ன தீர்ப்பு இருக்குதோ, அதே சட்டம் தான் சிகரெட் குடிப்பதற்கும் சிகரெட் விற்பதற்கும் இருக்குது. எந்த ஒரு அலமாக்கலும், எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த புகைத்தலுக்கு ஆதரவாக எந்த ஆளுங்களும் பத்துவா கொடுத்ததில்லை. எல்லா ஆளுங்களும் சொல்கிறார்கள், இது ஹராம், இது விற்பதும் ஹராம், இதை குடிப்பதும் ஹராம். 2 லட்சத்துக்கு பணத்துல, பணத்துக்கு சாமான் வாங்கி இருக்கிறோம், 2 லட்சத்துக்கு கடையில சாமான் போட்டு இருக்கிறோம், ஒரு 20,000-10,000 சிகரெட்ட வாங்கி வியாபாரம் செய்யறோம். சொல்றோம், சிகரெட் விற்காட்டி வியாபாரம் போற இல்லை, சிகரெட் விற்காட்டி ஹோட்டலுக்கு ஆள்கள் வார இல்லை. சுபஹானல்லாஹ், சிகரெட்டில் தான் ஈமான் இருக்குது, சிகரெட்டில் தான் ஈமான் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அந்த பொருளை விற்று அதிலே கிடைக்கக்கூடிய லாபத்தை கொண்டு போய் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது, அது உணவு அல்ல, அது நெருப்பு, அது உணவு கிடையாது. தாய்க்கு கொடுக்கிறோம், தந்தைக்கு கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், மனைவிக்கு கொடுக்கிறோம், லாபம் எங்கிருந்து வந்துச்சு? லாபம் சிகரெட்டை விற்று வந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு பார்வையில பார்க்கிறதாக இருந்தாலும் இந்த வெத்தலை விற்பதும் ஹராம் தான், பாக்கு விற்கிறதும் ஹராம் தான், போயில விற்கிறதும் ஹராம் தான். அல்லாஹ் எங்கள் அனைவரும் ஹலாலான சம்பாத்தியம் செய்யக்கூடியவர்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சவுதியில சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலால் இருக்கிறதால் தாருல் இஃப்தா, இதுல முஃப்தியாக இருந்தாங்க இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் இவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருது. இவங்க 18 வயசுல 2 கண்களையும் இழந்திருந்தாங்க, ஆனா அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை மூடல. எந்த மார்க்க சட்டங்களை படிக்கிறாங்களோ அது அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் ஆழமாக பதிய வச்சார். 2 கண்களும் விளங்கவில்லை, மிக நுணுக்கமான ஒருவர். இவர்கள்ட்ட ஒரு வழக்கு வருது. ஒரு பெண்மணி வந்து கேட்கிறா, என்னுடைய கணவர் ஹராமான தொழில் செய்கிறார். ஹராமான தொழில் நான் பல தடவை சொல்லிவிட்டேன், பல தடவை முறைப்பாடு செய்து விட்டேன், பல தடவை சந்தேகப்படுத்தி விட்டேன். இந்த ஹராமான தொழிலை விடுங்கள், இது கூடாது, இது ஹராம், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும் என்று பல தடவை சொல்லியும் என்னுடைய கணவர் அதை பொருட்படுத்தினார் இல்ல, அவர் சொல்லிவிட்டார். இதற்கு பின்னால நீ இந்த ஹராம் ஹராம் என்று பேச வந்தா நான் உன்னை தலாக் பண்ணி விடுவேன். அல்லாஹ் இப்படியான மனைவிமார்களை மனைவிற்கு ஆக்கிருவானா? இப்படியான பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை எமது பிள்ளைகள் ஆக்கிருவாயா? சுபான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய ஈமான். இன்னைக்கு பெண்களும் பார்க்கிறாங்க, எப்படி என்றா நாங்க சொகுசா வாழணும். கணவர் எப்படி கஷ்டப்பட்டாலும் சரி, வட்டிக்கு வாங்கினாலும் சரி, ஹராத்தில் உழைத்தாலும் சரி, நாங்க சந்தோஷமா இருக்கணும். நாங்க மற்றவர்களைப் போல நாங்களும் இருக்கணும். சிலர்களுக்கு கௌரவ பிரச்சனை, சில பெண்களுக்கு கௌரவ பிரச்சனை. அடுத்த வீட்டான் அவன் ஹராமாக சம்பாதிப்பான், அவன் மோசடி செய்து சம்பாதிப்பான், அவனுடைய பலம் அவனுடைய முன்னேற்றம் சற்று உயர்ந்திருக்கும். ஆனால் சில பெண்கள் ஆசைப்படுவார்கள், அவர்களைப் போல நாங்களும் இருக்கணும், அவர்களுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களைப் போல எங்களுடைய வீட்டிலும் இருக்கணும். பெரும்பாலும் எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பொருட்கள் நாங்கள் வட்டிக்கு வாங்கிய பொருட்கள் தான் அதிகம். கட்டுக்காசி என்ற அமைப்பில் வாங்கிய பொருட்கள் தான் அதிகம். கனிமார சகோதரர்களே, சுபான் அல்லாஹ், அந்த பெண்மணி கேட்ட கேள்வி, என்னை தலாக் பண்ணுவதாக அவர் சொல்லியிருக்கிறார், இதற்கு மேலா நான் என்ன செய்ய, என்னுடைய கணவர் ஹராமான தொழில் செய்கிறார். இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து சொன்னார்கள், பெண்ணே, நீ உன்னை உன்னுடைய கணவர் தலாக் சொல்வதற்கு முன்னால் நீ அவரை டிவோர்ஸ் பண்ணிடலாமே, நீ உன்னுடைய கணவரை விட்டு பிரிந்து விடலாமே. ஏனென்றால் இந்த உணவு கொடுப்பதற்கும் கணவனோடு தான் வாழணும் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் சூரத்து தலாக்கில் யார் அல்லாஹை உறுதியாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன் என்று அடிக்கடி சொல்கிறான். நீ தலாக் கொடுத்தாலும் அல்லாஹ் உனக்கு நிச்சயமாக உணவளிப்பான். நீ அவர் உன்னை தலாக் பண்றதுக்கு முன்னால நீ அவரை தலாக் பண்ணிடு. அவ்வளவு முக்கியமானதுதான் ஹலால், அவ்வளவு முக்கியமானதுதான் ஹலால். யோசிச்சு பாருங்க, நானும் நீங்களும் கஷ்டப்படுகிறோம், வேர்வை சிந்துகிறோம், ஆனால் அந்த பொருளை கொண்டு போய்த்து அந்த பொருள், அந்த உணவு, அந்த சம்பாத்தியம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க கூட நாங்க யோசிக்கணும், நான் கொடுக்கிறது ஹலாலான உணவா ஹராமான உணவா? கண்ணியமான சோதர்களே, இந்த ஹலாலான உணவு இருக்குதானே, இது தண்ணிய போல, இந்த ஹராமான உணவு பெட்ரோல போல. சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் ஷைத்தான் ஊடுருவிக் கொண்டே இருக்கிறான். ஷைத்தான் எதனால் படைக்கப்பட்டவன்? ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். எவர்களுடைய உடம்பில் ஹலாலான உணவு சேருமோ அது தண்ணிய போல ஷைத்தானை அடக்கிவிடும். ஏன்? ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான். எவர்களுடைய உணவு ஹராமா இருக்குமோ அது பெட்ரோல போல, பெட்ரோல் அதை நெருப்பில் ஊற்றினால் பத்தி எரியும். எவர்களுடைய உடம்பில் ஷைத்தான் இருக்கின்ற நாளெல்லாம் அங்கே ஹராமான உணவு சேர்க்கப்படுமோ, அது பெற்றோரை போல ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டு இருக்கிறான். பெற்றோர் ஊட்ட ஊத்த ஹராமான உணவுகள் உண்ண உண்ண அவர்களுடைய உடலில் அவர்களுடைய செயல்பாடுகளில் நல்ல காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. ஷைத்தானிய துண்டாகும், ஷைத்தானிய துண்டாகும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடையார்களே, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இமாம், ஒரு மதுஹபுடைய இமாம், ஒரு மதுஹபுடைய இமாம். இவர்களிடத்துல வந்து ஒரு தோழர் கேட்கிறார், நான் ஒரு ஆடு வளர்த்து கொண்டிருந்தேன், அந்த ஆடு காணாமல் போய்விட்டது, என்னுடைய ஆடை காணல, என்ன செய்யறது? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்டாங்க, உன்னுடைய காணாமல் போன ஆடு வாழ்றதா இருந்தா எவ்வளவு காலம் வாழும்? சொன்னாங்க, ஒரு 13 வருஷம் அந்த ஆடு வாழும், 13 வருஷம் அந்த ஆடு வாழும். கண்ணியமான சகோதரர்களே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த செய்தியை கேட்ட நாளிலிருந்து 13 வருஷமாக ஆட்டரைச்சு சாப்பிடவே இல்லை. கேட்டாங்க, நீங்க ஏன் ஆட்டரைச்சு சாப்பிடுற இல்ல? சொன்னாங்க, என்னைக்கிட்ட ஒருவர் வந்து பத்துவா கேட்டார், அவருடைய ஆடு காணாமல் போனதாக என்னை சொன்னாரு, நான் கேட்டேன் அவரிடத்தில் உன்னுடைய ஆடு எவ்வளவு காலம் வாழும் என்று. அவர் சொன்னார், 13 வருஷம் வாழ்வதற்கு சாத்தியம் இருக்குது என்று நான் பயப்படுகிறேன், நான் அச்சமடைகிறேன், நான் பயப்படுகிறேன். அந்த அறுக்கப்படுகின்ற ஆடு அவருடைய ஆடுகளில் ஒன்றா இருக்கலாமே, அந்த காணாமல் போன ஆடா இருக்கலாமே, அதனால் தான் ஹராமான உணவு என்னுடைய உடம்பில் சேராமல் இருப்பதற்கு நான் அந்த முடிவை எடுத்தேன். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு கல்யாணத்துக்கு சொன்னா யாரும் பார்க்கறது இல்ல, அவர் என்ன செய்யறாரு, ஏது செய்யறாரு, எப்படி கல்யாணம் எடுக்கிறாரு, ஒன்னும் பார்க்கறது இல்ல, போய் சாப்பிடலாம் வாரம். பாருங்கள், அழைக்கப்படுகின்ற திருமணங்கள் இதுவரை சம்பாத்தியம் என்ன சம்பாத்தியம், இன்னைக்கு நிறைய திருமணங்கள் மற்றவர்களை திருப்திப்படுத்த, மற்றவர்களை கௌரவப்படுத்த அவர்கள் ஹராமான விடயங்களை மேற்கொண்டு நகைகளை ஈடு வைத்து, காணிகளை ஈடு வைத்து, அல்லது பேங்கில் லோன் வாங்கி பெரும் பெரும் கல்யாணங்கள் நடாத்தப்படுகிறது. அவங்க கொடுக்கிறது ஆட்டரைச்சிதான், அவங்க கொடுக்கிறது மாட்டரைச்சிதான், அது ஹலாலா தான் அறுக்கப்பட்டிருக்குது. ஆனா அது ஏதாவது வாங்கினார் கல்யாண வீட்டுக்கு போக்கல, முதல்ல அவர் சிந்திக்க, இந்த வீட்டுக்கு எனக்கு போகலாமா முடியாதா? கண்ணியமான சகோதரர்கள், எல்லாம் இல்லையார்களே, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க, அவங்களோட உடம்புல அந்த சாப்பாட்டு உள்ளே போய்விட்டது. அடிமை சொல்கிறார், நான் குறிப்பாக்குதான் இந்த சாப்பாடு வாங்கினேன் என்று அவர்களுடைய விரல்களை போட்டு அவர்களுடைய வயிற்றில இருந்த எல்லா உணவுகளையும் வெளியெடுக்கிறார். அவர்களுடைய உடம்பு மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு, அவர்கள் மௌத்தானாலும் பரவாயில்லை, அந்த உணவில் ஒரு துண்டாவது என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடாது என்பதற்காக வாயில கையை போட்டு சத்தி எடுக்கிறாங்க, சத்தி எடுக்கிறாங்க, சத்தி எடுக்கிறாங்க. தோழர்கள் சொன்னார்கள், இது ஒரு லுக்குபா, ஒரு புடிதானே. இந்த சஹாபாக்களுடன் ஒரு புடியா தான் இருக்கும், ஒரு புடிதான சாப்பிட்டு இருக்கிறீர்கள், விட்டு விடுங்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை காட்டி, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன் உரிய பில் ஹராம், ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பு சொர்க்கத்தை அடைய மாட்டாது, சொர்க்கத்திலே நுழைய மாட்டாது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய காதிலே இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே உடம்பிருந்த எல்லா உணவுகளையும் எடுத்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பா சொல்கிறேன், இரக்கமா சொல்கிறேன், நீங்க ஆட்டை ஊட்டுங்கள், நீங்கள் கோழி கடை செய்யுங்கள், மாட்டு வியாபாரம் செய்யுங்கள், பிடவை வியாபாரம் செய்யுங்கள். வியாபாரம் தொழில் செய்யறது அது அவகௌரவம் அல்ல, அது கௌரவம் தான். முடிவெட்டுவது அவகௌரவம் அல்ல, அதுவும் கௌரவம் தான். பால் விற்கிறது அது அவகௌரவம் அல்ல, அதுவும் கௌரவம் தான். கான் தோண்டினாலும் அதுவும் அவகௌரவம் அல்ல, அதுவும் கௌரவம் தான். ஆனா செய்யற தொழில் கண்ணியமான தொழில், செய்கிற தொழில் ஹலால் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், என்னுடைய தொழிலுடைய காலம், என்னுடைய தொழிலுடைய நேரம் 8 மணி என்றால் அந்த 8 மணியும் முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும். என்னிடத்தில் ஒரு சகோதரர் கேட்டார், நான் மஸ்ஜிதில் இருந்து சொல்கிறேன், அல்லாஹ் பாதுகாப்பானாக, சொல்றாரு என்னுடைய தாயையும் தந்தையும் எனக்கு உம்ரா செல் அனுப்புவதற்கு ஆசையோடு இருக்கிறேன், அதற்குண்டான பணம் எல்லாம் இருக்குது, ஆனா உடம்புல ஆனா உள்ளத்துல ஒரு சின்ன சந்தேகம் உங்களிடத்துல கேட்க வேண்டும் என்று அவர் கேட்கிறாரு. என்னுடைய பேங்க்ல ஒரு 3 லட்சம் பணம் இருக்குது, அந்த பணத்துடைய அடித்தளம் என்னவென்றால் எனக்கு 5 நாள் ஜொப்புடைய காலம், என்னுடைய வேக் 5 நாள் தான். ஆனா நான் என்ன செய்வேன் என்றால் திங்கட்கிழமை போய் சைன் பண்ணுவேன், மறுவாக செவ்வா புதன் போகாமல், வியாழனும் போகாமல், வெள்ளிக்கிழமை போய் நான் செவ்வா புதன் வியாழனுடைய சைனையும் பண்ணிவிட்டு வருவேன், எனக்கு சம்பளம் வரும். இந்த சம்பளம் ஹராமா ஹலாலா? ஜன்னத்துக்குரிய சகோதரர்களே, தந்திருக்கின்ற பொறுப்பு அது முறையாக நிறைவேற்றப்படணும். அது ஆசிரியர் தொழிலாக இருக்கலாம், அது ஆலிமுடைய பொறுப்பா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது பொறுப்பா இருக்கலாம். என்ன பொறுப்பா இருந்தாலும் நான் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அந்த காலத்தில் அந்த தொழிலை முறையாக செய்தால்தான் என்னுடைய தொழில் ஹலாலாகும். அப்படி இல்லாவிட்டால் நான் செய்கின்ற தொழில் ஹலாலாக இருந்தாலும் அந்த பணம் எங்களுக்கு ஹராமாகும், அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தொழில் ஹலாலாக வேண்டும் என்றால், ஒரு தொழில் ஹலாலாக வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை கொண்டு இமாம் ஃபக்கீஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன 5 விஷயங்களை முன்னெடுத்து ஞாபகம் செய்கிறேன். நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நாங்கள் செய்கிற தொழில் அது ஹலாலாக வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை கொண்டு இமாம் ஃபக்கீஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன 5 விஷயங்களை உங்களிடத்தில் ஞாபகம் செய்கிறேன். குறைஞ்சது நீங்கள் செய்கிற பிசினஸ் உடைய அந்த அடித்தளம் இந்த 5 அடித்தளங்களை கொண்டு உருவாக்குங்கள். இந்த சொல்லக்கூடிய 5 விஷயங்களை எழுதிக் கொள்ளுங்கள், இந்த சொல்லக்கூடிய 5 விஷயங்களையும் மனதமைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு தொழில் செய்வதா இருந்தால் தொழில் செய்கிற இடத்துக்கு முன்னால் இந்த 5 விஷயங்களை எழுதி ஒட்டுங்கள். இந்த 5இல் 1 விடுபட்டாலும் எங்களுடைய தொழில் ஹலாலாக இருந்தாலும் ஹராமாகும். ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், ஜும்மாவுடைய இறுதியில் எந்த தொழில் ஹலாலாகும் எந்த தொழில் ஹராமாகும் என்று விளங்கப்படுத்துவோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த 5 விஷயங்களும் உங்களுடைய தொழிலில் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஹலால். இந்த 5 விஷயங்களில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் குர்ஆன் ஹதீஸுடைய நிலையில் சொல்கிறேன், குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு சொல்கிறேன், சில நேரம் நீங்கள் செய்கின்ற தொழில் ஹலாலாக இருந்தாலும் அதுவும் ஹராமாகும். சொல்கிறார்கள் இமாம் ஃபக்கீஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், மன் அராத அன் யகூன கஸ்பன் தய்யிபன், எவருடைய தொழில் ஹலாலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஃபஅலைஹி அன் யஹ்ஃபத கம்ஸத அஷ்யா, 5 விஷயங்கள் அவர் கடைபிடிக்க. இந்த 5 விஷயங்கள் நீங்கள் செய்யற தொழில் இருக்குதான்னு பாருங்க, உங்களோட மகனுடைய தொழில் இருக்குதான்னு பாருங்க. சொன்னார்கள் முதலாவதாக, அல்லா யுஹக்கிர ஷைன் மின் ஃபராஇதில்லாஹி லிகஸ்பில் கத் லிஅஜ்லில் கஸ்பி. ஒருவர் தொழில் செய்கிறார், ஆனால் தொழிலுடைய நேரத்தில் அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்கள், அல்லாஹ் கடமையாக்க பிரதான கடமைகளை ஒன்றே அவர் பிற்படுத்துகிறார் அல்லது கலாவாக்குறார். விடுற விஷயம் பேசல, விடுற விஷயம் பேசல, ஒன்றே அவர் தொழில் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் கடமையாக்கிற விடயங்களில் ஒன்றை இவர் பிற்படுத்துகிறார் அல்லது கலா செய்கிறார். ஒருவர் சம்பாதிக்கிறார், அவருடைய சுபவுடைய தொழுகை கலாவாகவே அல்லது அவர் சுப தொழுகை பிற்படுத்துறார், ரெண்டு விஷயம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் தொழில் செய்கிறார், அவருடைய தொழுகை கலாவாகவே, அவருடைய அசர் கலாவாகவே, அவருடைய மகரிப் கலாவாகவே, அவருடைய இஷா கலாவாகவே. கண்ணியமான சகோதரிகளே, தொழில தொழுகையை விட்டது பேசல்ல, தொழுகிய கலா செய்கிறாரே, அப்படி கலா செய்து எந்த தொழில் செய்கிறாரோ அந்த தொழில் சில நேரம் ஹராமாகும். இதுக்கு நிறைய குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஆதாரங்கள் இருக்கு. நாங்க செய்யற தொழில் அல்லாஹ் தந்த ஜகாத், அல்லாஹ் நிறைவேற்றுகின்ற ஜகாத்தை பிற்படுத்த கூடாது. நாங்க செய்கின்ற தொழில் அல்லாஹ்வுடைய கடமையான ஃபர்தான நோன்பை பிற்படுத்த கூடாது. நாங்க செய்கின்ற தொழில் அல்லாஹ் கடமையாக்கின ஹஜ்ஜை பிற்படுத்த கூடாது. நாங்க செய்கின்ற தொழில் அல்லாஹ் கடமையாக்கிய இந்த தொழுகையை பிற்படுத்த கூடாது. தொழுகையை பிற்படுத்துறோம் அல்லது தொழுகையை கலா செய்கிறோம், தொழில் செய்கிறோம், அது ஹலாலான தொழிலா இருந்தாலும் அதுவும் ஹராமாகும். இரண்டாவது விஷயம் சொன்னாங்க இமாம் ஃபக்கீஹ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அல்லாஹ் யுஹ்தி அஹதன் மின் கல்கில்லாஹி லிஅஜலில் கஸ்பி, தொழிலுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய எந்த படைப்பினத்தை நான் நோயிலே செய்ய மாட்டேன். நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், அது ஏன் ஆரம்பிக்கிறேன் என்றா, என்னுடைய எதிரி அதே வியாபாரம் செய்கிறாரு, அவருடைய வியாபாரத்தை உடைக்க நான் வியாபாரம் செய்கிறேன், உங்களுடைய தொழில் ஹராம். குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படை, என்னுடைய விரோதி முன்னேறுறவரே அவர் செய்கிற வியாபாரத்தை நான் செய்கிறேன், ஏன், அவருடைய வியாபாரத்தை உடைப்பதற்காக. இந்த தொழில் ஹலாலான தொழிலாக இருந்தாலும் அதுவும் ஹராமாகும். மூன்றாவதாக சொன்னார்கள், அவர் தொழில் சேர்ந்து கொண்டு நீயத்து வைக்கணும், நான் என்னுடைய குடும்பத்தை கையேந்து வைக்க கூடாது, எனக்காக வேண்டியும் என்னுடைய குடும்பத்துடைய என்னுடைய மார்க்கத்துடைய உயர்வுக்காக நான் தொழில் செய்கிறேன். வேற நோக்கம் இருந்தால் அந்த தொழில் ஹலாலாக இருந்தாலும் அதுவும் ஹராமா. ஹலாலான தொழில் தான், ஆனா யாவரம் செய்யறாரு இதற்காக, இந்த ரெண்டு காரணங்களை தவிர, என்னுடைய என்னுடைய குடும்பத்துடைய தேவைக்காக யாவரம் செய்யறேன், அல்லாஹ்வுடைய தீன நிலைநாட்டத்துக்கு யாவரம் செய்யறேன் என்று, இந்த ரெண்டை தவிர வேற ஏதாவது நோக்கம் இருந்தால் அது ஹலாலான தொழிலாக இருந்தாலும் அதுவும் ஹராமாகும். அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியமான சகோதரர்களே, நாலாவது, அல்லாஹ் யஜ்ஹத நஃப்ஸஹு ஃபில் கஸ்பி ஜித்தன். இந்த வசனத்துடைய சுருக்கம், இந்த வசனத்துடைய அர்த்தம், நான் சொல்வது உங்களுடைய மனதை பாதித்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், இது அப்படிதான் சொல்லப்படுகிறது. மாடு மாதிரி உழைக்க கூடாது, தன்னை மாறித்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு உழைக்க கூடாது. அப்படி உழைத்தால் அந்த பணமும் ஹராமாகும். நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், உங்களுடைய மனைவியுடைய ஹக்கை கொடுக்கவில்லை. இந்த 8 வருஷம் 9 வருஷம் வெளிநாட்டில், 4 வருஷம் 6 வருஷம் வெளிநாட்டில் அவர் சொல்றாரு, என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் தொழில் செய்கிறேன். நீங்க மண்ண அள்ளினாலும், நீங்க சேர அள்ளினாலும், நீங்க வெயில காஞ்சாலும், உங்களுடைய மனைவியுடைய ஹக்கை நீங்கள் பூரணப்படுத்தாமல், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஹக்கை பூரணப்படுத்தாமல், நீங்கள் அதாவது மாட்டு மாடு செய்யற மாதிரி தொழில் செஞ்சால், தன்னை மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு ஹக்குகளை கொடுக்காமல் தொழில் செய்தால் அந்த தொழிலும் ஹராமாகும். அஞ்சாவதாக முக்கியமான விஷயம், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம், சொன்னார்கள் இமாம் ஃபக்கீஹ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அல்லாஹ் யரா ரிஸ்கஹு மினல் கஸ்பி வயர ரிஸ்க மினல்லாஹி வல் கஸ்பு சபபன். இந்த தொழிலாளர் தான் நான் சாப்பிடுகிறேன், இந்த தொழிலாளர் தான் என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறுகிறது என்று எண்ணம் கொள்ளக்கூடாது. சிலவங்க சொல்லுவாங்க, இந்த தொழில் இருந்தா தானே எல்லாம், இந்த தொழிலால் தான் 5 பிள்ளைகள் சாப்பிடுறாங்க. இல்ல, ரிஸ்க் அல்லாவிடத்தில் இருந்து வருகிறது, ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். நான் தொழிலை சபபுக்காக, அல்லாஹ் சொல்றான் அதுக்காக செய்கிறேன் என்ற எண்ணம் வர வேண்டும். இந்த 5 விஷயங்களும் உங்களுடைய தொழில் உங்களுடைய ஊர் உங்களுடைய உங்களுடைய வியாபாரத்தில் இந்த ஐந்து விஷயங்களை சேர்த்து நீங்கள் தொழில் செய்யுங்கள். மனமான தொழில் உண்டாகும், ஹலாலான தொழில் உண்டாகும், வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும். இந்த தொழில கிடைக்கக்கூடிய சின்ன லாபத்தை கொண்டும் பெரிய விஷயங்களை அல்லா சாதிக்கின்ற மனப்பான்மை அனைவருக்கும் அல்லா தந்தருள்வான். நான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமது சாதிமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமது முதியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த பள்ளி வாயில் அமைவதற்கு காரணமாக இருந்த எல்லா மூதாதையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த மஸ்ஜிதில் இமாமத் செய்த அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த மஸ்ஜிதில் இமாமத்தாக இருக்கிற அந்த உஸ்தாதுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இமாம்களை முஅத்தின்மார்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, அனைவருக்கும் பரக்கத் செய்திருவாயாக, எம் அனைவருக்கும் நல்ல வாழ்வை தந்தருவாயாக, ஹலாலான தொழிலை தந்தருவாயாக, ஹலாலான உணவை தந்தருவாயாக, ஹலாலான உணவோடு வாழ்வதற்கு உதவி புரிவாயாக, ஹராமான உணவுகள் எங்கள் உடலில் சேருவதை விட்டு பாதுகாப்பாயாக. உணவுகள் சேர்ந்து விட்டால் இந்த உடம்பு நரகம் சென்று விடும் யாழ்லா, அப்படியான நிலைமை என்று பாதுகாப்பாயாக, எமது தாய் தந்தையுடைய தொழிலை ஹலாலாக்கிடுவாயாக, எம்மலை வளர்ப்பதற்கு எம்மலை ஆராய்ப்பதற்கு எம்மலை படிக்க வைப்பதற்கு அவர்கள் தொழில் செய்கிறார்கள் யாழ்லா, ஆனால் அந்த தொழில் ஹராமா ஹலாலா என்று தெரியாமல் செய்கிறார்கள் யாழ்லா. இஸ்லாத்தை விரங்கி தொழில் செய்யக்கூடிய ஆக்கிடுவாயாக, ஹராமான உணவுகள் எங்களோடு உள்ள சேருவதற்கும் பாதுகாப்பாயாக, எமது பிள்ளைகளுக்கு எமது பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து உணவுகளும் நீ அங்கீகரிக்கப்பட்ட ஹலாலான உணவாக கொடுப்பதற்கு உதவி புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய இறுதி முடிவு அழகாக்கிடுவாயாக, மௌத்துடைய நேரத்தை அழகாக்கிடுவாயாக, சக்ராத்துடைய நேரத்தை அழகாக்கிடுவாயாக, கண்ணியமான மௌத்தை தந்தருவாயாக, கண்ணியமான மௌத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், கடனாளிகளா மௌத்தாக்கிறார் யா அல்லாஹ், தொழுகைகள் எல்லாம் பரலான கடமைகள் கலா செய்த நிலைமைகளை எங்களை மௌத்தாக்கிறார் யா அல்லாஹ், கண்ணியமான மௌத்தை தந்தருவாயாக, சங்கியான மௌத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், மௌத்துடைய நேரத்தை அழகாக்கிடுவாயாக, சிரித்த வண்ணம் கனிமாவுடைய மௌத்தாவுக்கு உதவி புரிவாயாக, எங்களுடைய ஈமானை புரிந்து கொள்வாயாக, எங்களுடைய ஈமானை பலப்படுத்திடுவாயாக. யாழ தீனுக்காக வேண்டி இந்த தீனுக்காக வேண்டி முழு செல்வத்தையும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, எமது அல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக, எமது மதரசாக்களை கபூல் செய்து கொள்வாயாக. யாழ்லா, இந்த தினத்தில இந்த மஸ்ஜிதுக்கு செலவழிக்கக்கூடிய இந்த தினத்தில மஸ்ஜிதுடைய ஹக்களை நிறைவேற்றக்கூடிய எல்லா சகோதரருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மஸ்ஜிதுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக, அவர்களுக்கும் எங்களுக்கும் தந்தருவாயாக, அனைவரையும் கண்ணியப்படுத்துவாயாக, யாரையுமே கேவலப்படுத்தும் கேவலப்படுத்தும் பிள்ளைகளை நீ சாலிஹான பிள்ளைகளாக, நாங்கள் மௌத்தாகினால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு துவாசியக்கூடிய பிள்ளைகள் ஆக்கியல்வாயாக, நாங்கள் மௌத்தாகினால் எங்களுடைய மையத்தை தொழிலிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆக்கியல்வாயாக, நல்லா பிரயோசனமான அறிவை எமது பிள்ளைகளுக்கு கொடுப்பாயாக, பிரயோசனமான கல்வியை கொடுப்பாயாக. அல்லாஹ், இந்த ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளிக்காக வேண்டி விசேஷமா குறிப்பா செலவு செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அவருடைய தொழில் வியாபாரங்களை பறக்க செய்திருவாயாக. யாரெல்லாம் இந்த தினத்தில் இந்த மஸ்ஜிதுக்கு செலவழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக, அவர்களையும் புரிந்து கொள்வாயாக, அவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. யாழ்லா, நிலைமைகளை சீராக்கிடுவாயாக, நிலைமைகள் அழகாக்கிடுவாயாக. யாழ்லா, இந்த மஸ்ஜிதில் இருக்கிற இமாம் என்னுடைய ஒரு உஸ்தாதாக இருக்கிறார் யாழ்லா, அவரை நீ கண்ணியப்படுத்திடுவாயாக. இந்த மஸ்ஜிதில் இருக்கிற இமாம் எனக்கு ஒருத்தன் உஸ்தாதாக இருக்கிறார் யாழ்லா, அவருக்கு முன்னால் பேசுவதற்கு நான் எந்த சக்தி மற்றவன் யாழ்லா, அவருக்கு முன்னால் பேசுவதற்கு நான் கண்ணியம் குறைந்தவன் யாழ்லா. யாழ்லா, அவரை நீ கண்ணியப்படுத்திடுவாயாக, அந்த இமாமுடைய சேவையை கண்ணியப்படுத்திடுவாயாக. சின்ன வயதிலிருந்து குரானுக்கும் ஹதீஸுக்கும் இந்த தீனுக்காக வேண்டி அவருடைய காலத்தை செலவழித்துக் கொண்டே இருக்கிறாய் அல்லாஹ், அவரை கண்ணிப்படுத்திடுவாயாக, அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து இந்த தீனோட வாழ்ந்து தீனோட மரணிக்க செய்திருவாயாக அல்லாஹ். எம் அனைவரும் தீனோடு வாழ்ந்து தீனோட மரணிக்க செய்திருவாயாக, முஸ்லிம்களாக மௌத்தாக்கிடுவாயாக, முஃமின்களாக மௌத்தாக்கிடுவாயாக, எமது அனைத்து தேவைகளும் கபூல் செய்து கொள்வாயாக, இந்த மஸ்ஜிதில் இருக்கிற இந்த மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிற எல்லா சகோதரர்களுடைய தேவைகளும் கபூல் செய்து கொள்வாயாக. பொறுமையோடு இந்த இடத்தில் அமர்ந்து இந்த குத்துபாவின் துஆவுக்கு ஆமீன் செல்லக்கூடிய எல்லா மக்களுடைய தேவைகளும் கபூல் செய்து கொள்வாயாக, நல்ல எண்ணங்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா.